கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹலலோயா ஹலலோயா. கர்த்தரை துதிப்பது நமக்கு அது ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹலலோயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹலலோயா. அவரை கனம் பண்ணுகிற பொழுது அவர் நம்மத்திலே வருவேன் என்று சொல்லுகிறார். ஹலலோயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹலலோயா. அகினாலே கர்த்தரை துதித்த நாம், கர்த்தரை கனம் பண்ணின நாம் இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹலலோயா. கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். ஹலலோயா. செய்திக்குள்ளே நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். அதை நாம் பார்க்க வேண்டும், அதை நாம் கேட்க வேண்டும். ஹலலோயா. அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஹலலோயா. அந்த வசனத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும். ஹலலோயா. ஆகையினாலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நம்மத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு பாஸ்டர் தங்கராஜ் ஐயா அவர்கள் நம்மத்திலே இருக்கிறார்கள். சோ எல்லோரும் கரங்களை தட்டி அவரை நாங்கள் வரவேற்போமா. ஹலலோயா. பாஸ்டர் வாங்க. ஹலலோயா.
ஹலலோயா. கர்த்தருக்கு சூத்திரம். விசேஷமா உங்கள் மத்தியிலே தேவ ஆவியானவர் அசைபாடுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஹலலூயா. எங்கடு சபையிலும் கடந்த காலத்திலே அக்கோசல நாட்களிலே அல்லது பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த பரிசுத்தவான்கள் இந்த பூமியில இருந்து ஊழியம் செய்துவிட்டு கடந்து போய்விட்டார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக வந்த அநேக சீசர்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஆனால் இப்பொழுது இங்கே இருக்கிற ஊழியக்காரர், அது மட்டுமல்ல இங்கே இருக்கிற பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தான் தீர்க்கதரிசியும் ஊழியக்காரர்களும். வரப்போற நாட்களிலே தேசத்தை கலக்குகிற ஜனங்களுமாக இருப்பீர்கள். ஒருவேளை இந்த கூட்டத்தில் சின்னவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒருவரையும் பெரியவர்களாகவே எதிர்பார்க்கிறார், பெரியவர்களாகவே பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், என்ன கர்த்தர் இருதயங்களை பார்க்கிறவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. அதனாலே விசேஷமாய் இந்த இடத்துல இந்த பாடலை நாங்கள் ஒரு சேர்ந்து பாட போகிறேன். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் ஆமென். தேவனை மகிமைப்படுத்தினார்கள், துதித்தார்கள், கட்டுகள் உடைந்தது, சிறை உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இதில் நாளும் பாட போகிறோம்.
உள்ளந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும்.
எழும்புங்க.
உள்ளந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா செய்வாடு அசைவாடு
அப்போஸ்தலாகிய பவுலும் சீலாவும் துதித்தார்கள், பேதுருவும் சோவானும் என்னால் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அது மட்டுமல்ல அவர்களை பார்த்து, பேதுருவையும் சோவானையும் பார்த்து ஜனங்கள் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். மீன்பிடிக்கிற பேதுரு இவ்விதமாக இத ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும், முடியுமா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவருடைய வசனத்தை வல்லமையாய் எப்படியாக பிரசங்கிக்கிறார்கள், எப்படியாக இவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று யூதர்கள் ஆசாரியர்கள் அங்கே இவர்களை குறித்து ஒரு பயமடைந்தார்கள், கலக்கமடைந்தார்கள். இன்றைக்கும் அதே வல்லமை, அதே அபிஷேகம், அதே ஆவியானவர் தான் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுவீங்களா? இந்த சபையை நடத்துகிறவர் யாரு? நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். ஆமென். உங்களுடைய பிள்ளைகளை நடத்த போகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். விசுவாசிக்க வேண்டும், ஆவியானவர் இங்கே அசைவாடுகிறார், உலாவி கொண்டிருக்கிறார். வரப்போற நாட்களிலே ஒரு எழுப்புதலை, உயிர் மீட்சியை கொண்டு வர போகிறது ஆவியானவர். உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க போகிறது ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்திலே பார்க்கின்றோம். எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம். இது செய்தி அல்ல, ஒரு இன்ட்ரடக்ஷன், அதாவது செய்திக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, பேதுரு அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நாலாவது வசனம், பேதுருவும் ஜோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை, என்னிடத்திலே உள்ளதை உனக்கு தருகிறேன், நசராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கட்டுகளும் பலன் கொண்டது, அவன் குறித்து எழுந்தான். இங்கே சொல்லப்படுகிறது ஒரு அற்புதத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது, பேதுருவும் சோவானும். ஹலேலூயா. இன்றைக்கு பேது பிரசங்கித்தது பொழுது பார்த்து ஜனங்கள், அதாவது அற்புதமாய் அந்த இடத்திலே பார்த்தார்கள், ஜனங்கள் வியந்து போனார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே அந்த எழுப்புதல் வர வேண்டும். ஆமேன். இங்கே இருந்து ஜனங்கள் இலங்கையில இருந்து வருகிறார்கள், யூரோப்பில இருந்து அநேக ஊழியக்காரர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார்கள். தொண்டு பிரசுரங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. பேதுருவும் ஜோவானும் அவரை பார்ப்பதற்காக இலங்கையில இருந்தே ஊழியக்காரர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி, இந்த யூரோப்புக்கு பார்க்க வருகிறார்கள் என்று சொல்லி, முதலாவது உங்களை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய தாகமும் என்னுடைய விருப்பம். பேதுருவும் ஜோபானும், தேவனுடைய ராஜ்யமும் ஆவிக்குரிய சபையும் இங்கேதான் இருக்கிறது என்பதை அவர் கண்டுகொள்ள வேண்டும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எங்களுக்குள்ளே பேதுருக்கள், எங்களுக்குள்ளே ஜோவான்கள், எங்களுக்குள்ளே, அதாவது அப்போஸ்தலர் பவுல், எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் உங்களுக்குள்ளே, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே. வரப்போற நாட்கள் ஒரு அற்புதமான நாட்களாக இருக்கும் என்று நான் விசுவாசத்தோடு கூட இந்த தேவனுடைய சமூகத்தில் இருந்து நான் அறிக்கை இடுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறார்கள், கையை உயர்த்துங்க. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும் என்று. உங்களுடைய காலத்திலே தான் இது நடக்க போகிறது. உங்களுடைய காலத்திலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய காலத்திலே தான் இது நடக்க போகிறது. கடந்த நிமிஷம் நான் ஒரு காரியத்தை கேட்டேன். நியூயார்க் சிட்டி பெரிய ஒரு 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 ஆசீர்வாதமான சிட்டி. மூன்று மணித்தியாலம் பெய்த மழையினாலே அந்த குளமாக அந்த பாலங்கள் எல்லைகள் எல்லாம் மூடப்பட்டு நியூயார்க் சிட்டி மாண்டு போன சூழ்நிலையிலே இருக்கிறது. பெரிய தேசம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் தேசத்தை அசைக்கிற ஒரு நாட்கள் வந்துவிட்டது. இந்த தேசத்திலே அநேக சாட்சிகளை இந்த சபையிலிருந்து கர்த்தர் எழுப்ப வேண்டும். நீங்கள் அதை கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய அனுபவம். தீர்க்க தரிசிகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்திலே செய்தார். ஆமென் சொல்லுவோமா? அதே போல வரப்போற நாட்களிலும் சாதாரண ஊழியர்களை கொண்டு இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலையும் அற்புதத்தையும் அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் சொல்கிறார், உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும். நாங்கள் முதலாவது அந்த ஆண்டவருடைய அபிஷேகத்திலே லெத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அபிஷேகத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அபிஷேகத்துக்குரிய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு உயிர் மீட்சியும் எழுப்புதலும் சபையிலே வரும், பிள்ளைகளிலே வரும், உங்களுடைய குடும்பங்களிலே வரும். இன்றைக்கு அநேக காரியங்களை இந்த வேதத்தில் இருந்து நாங்கள் படிக்கிறோம். நானும் கூட இந்த வயதிலும் கூட நான் பெரிய ஒரு ஆர்வத்தோடு கூட தொடர்ந்து இந்த வேதாகமத்தை படித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நீங்க அந்நிய பாசங்களை பேசுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்நிய பாசங்களிலே வியாக்கியானம் செய்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இங்கே தங்கட சபையில் இருக்கிற பிள்ளைகள் பெரிய இலங்கை தேசத்திலே நான் இதை வாசிக்கிற பொழுது ஒரு காரியத்தை சொன்னேன், நான் இப்பொழுது சாட்சியை சொல்லுகிறேன். 23க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அப்போஸ்தல நாட்களிலே, 23க்கும் மேற்பட்ட பாசைக்காரர் அப்போஸ்தல நாட்களிலே ஒன்றுபட்டு பெந்தேகோஸ்து நாட்களிலே, பெந்தேகோஸ்து நாட்களிலே அங்கு கூடி இருந்தார்கள் ஒருமனமட்டு. எங்களுடைய தேசத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும், ஒவ்வொரு பாசகர்கள் பேசப்போற பிள்ளைகளும் இந்திய தேசத்திலும் இலங்கை தேசத்திலும் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாட்கள் வெகு விரைவில், வெகு விரைவில். ஆமென் சொல்லுங்கிறார். உங்களோட பிள்ளைகள் இந்திய தேசத்திலே போய் பிரசங்கம் பண்ணுவார்கள், உங்களுடைய குடும்பத்தார், உங்களோட பிள்ளைகள், உங்களுடைய சந்ததியால் இலங்கை தேசத்திலே போய் பிரசங்கம் பண்ணுவார்கள், இந்திய தேசத்திலே பிரசங்கம் பண்ணுவார்கள். கர்த்தருடைய ஆவியானோர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். முடியாதது முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பேச வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை மட்டும் நான் இந்த இடத்திலே பேச வேண்டும், உலக பிரகாரமான காரியங்களை சபைக்குள்ளே, அதாவது வெளியிலே அல்லது நாம் காண்கிற இடங்களிலே போய் கண்டபடி பேசி நம்முடைய ஆவியை தூக்கப்படுத்தாதபடி, மற்றவர்களுடைய ஆவியை விசனப்படுத்தாதபடி ஆவிக்குரிய பிள்ளைகள் பேசுகிற காரியங்கள் உலகத்திலே கடைத்தருவில் போனாலும் அவங்கள் கண்டுகொள்ள வேண்டும். இவர்கள் என்ன உலகம் கண்டுகொள்ள வேண்டும், இவர்கள் பேசுகிற விதங்கள் எப்படியாக இருப்பது, அதுதான் இயேசுவுக்கு சாட்சி. ஆமென். எடுத்துக்கொள்ளுவோம். தேவனுடைய செய்திக்கு நான் போக முன்பதாக, இந்த வேத புஸ்தகத்திலே தீர்க்கதரிசிகளிலே, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளிலே பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தார், எசேக்கியேல் இருந்தார், எரேமியா இருந்தார், அது மட்டுமல்ல தானியல் இருந்தார். அந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுடைய காலங்களும் வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் செய்த காரியங்கள், அவருடைய பணிகள், வித்தியாசமான பணிகளை ஆண்டவருக்காக அவர் செய்து முடித்தார்கள். அவ்விதமாக இந்த தீர்க்கதரிசியுடைய காரியங்களை குறித்து இந்த வேத புஸ்தகத்திலே எதற்காக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், எதற்காக அதை நாம் படிக்க வேண்டும், அதை நாம் தியானிக்க வேண்டும் என்றால், கடைசி இந்த தீர்க்கதரிசியுடைய காலத்திலே பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு காரியங்களை குறித்து இந்த வேதத்திலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார், எதற்காக அந்த புஸ்தகத்தை இதில் எழுதி வைத்திருக்கிறார், இந்த தீர்க்கதரிசிகளை குறித்த காரியத்தை எதற்காக சொல்லுகிறார், இது யாருக்கு பிரயோசனம் இருக்கிறது, இது நமக்கு இதனாலே கேட்பதனாலே அல்ல விசுவாசிப்பதனாலே உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லுவதில்லை. ஆண்டவர் இந்த, அதாவது இந்த பூமியிலே ஒரு காரியத்தை, மனிதனுக்கு மட்டும் நன்மையான ஒரு காரியத்தை அவர் ஆயத்தப்படுத்தி செய்து வைத்து இதுவரையிலும் மனிதனே அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். பாவம் செய்த, அதாவது தேவனுக்கு எதிராக நின்ற தூதர்களை அவர் பரலோகத்தில் இருந்து அவர் தள்ளிவிட்டார், சாத்தான் கூட்டத்தை தள்ளிவிட்டார். மனிதனுக்கு மட்டும் இரக்கம் கிடைக்கிறது, மனிதனுக்கு மட்டும், அதாவது தேவனுடைய கிருபை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மனிதனை, இந்த பூமியை, அதாவது இந்த நிலத்தை பண்படுத்தும்படியாய் மனிதனை அவர் இந்த பூமியிலே அனுப்பி வைத்தார். ஆகையினாலே அந்த மனிதனுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக தன்னுடைய கரங்களை நீட்டி தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து அவருடைய ஆத்மாக்களை பாதுகாத்து தம்முடைய சாயலாக வைத்திருக்கிற நோக்கத்தின் நிமித்தமாக இன்று வரையும் அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வேதத்திலே சொல்ல எல்லா வார்த்தைகளும் ஜீவனுள்ளது, எங்களுடைய வாழ்க்கைக்கு அது அனுகூலமானது, வாழ்க்கைக்கு முக்கியமானது. பிரியமானவர்களே, இந்த நாள் இந்த வேத புஸ்தகத்தை நான் தொடர்ந்து ஒரு கிழமைகளிலே நான் படித்துக் கொண்டிருந்தேன். இந்த படித்த பொழுது ஆண்டவர் சொன்னார் என்னன்னு சொன்னா, இது மனிதனுக்கு மனிதனுக்கு முக்கியமான, உனக்கு கூட, உன் சந்ததிக்கு கூட முக்கியமான ஒரு காரியம், இந்த காரியங்களை குறித்து நீ கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதற்காக இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டது. இந்த வேத வசனத்தின் ஊடாக உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கப் போகிறது, உன் சந்ததியினுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர் எனக்கு உணர்த்தி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியில இருக்கிற பொழுது ஆத்மா ஆதாயம் செய்யாமல் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமேன் சொல்லுவமா? ஆத்மா ஆதாயம் சுவிசேஷம் அறிவிக்காமல் இயேசுவை பற்றி உங்களுடைய சந்ததிக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு அறிந்தவர்களுக்கு, நீங்கள் அறிந்த நீங்கள் அறிவிக்க வேண்டியதும், ஆத்தும பணியிலே உங்களை ஈடுபடுத்தி அதற்காக கொடுக்க வேண்டியதும், அதற்காக பாரப்பட வேண்டியதும் உங்களுடைய கரத்திலேதான் இருக்கிறது. உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய கரத்திலேதான் இருக்கு. உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பும், உங்களுடைய தேசத்தினுடைய ரட்சிப்பும், உங்களுடைய சந்ததியுடைய ரட்சிப்பும், உங்களுடைய குடும்பங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய கரத்திலே இருக்கிறது. ஆமேன் சொல்லுவோமா? அப்போ ஆராதனைக்கு போகிறோம் அல்லது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அந்த இடத்திலே சில நேரம் இந்த வார்த்தைகளை விட்டு விட்டு போய்விடுகிறோம். இதனாலே நான் இந்த செய்தியை கேட்பதனாலே ஒரு மனத்தியாலும் ரெண்டு மனத்தியாலும் நாம் அந்த இடத்திலே போய் விடுகிறோம். அதனாலே வரப்போகிற நன்மை என்ன, அதனாலே மற்றவர்களுக்கு நீங்க செய்ய போற காரியங்கள் என்ன என்பதை நாம் வேதத்திலே அறிந்திருக்க வேண்டும். அதை நான் கடைபிடிக்க வேண்டும். அதை நாம் அதாவது கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள விட்டாலும் கேள்வி கேட்டு இந்த நாளும் ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் விசுவாசித்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா! தீர்க்க தரிசிகளோடு ஆண்டவர் பேசினார். இந்த பூமியிலே தீர்க்க தரிசிகள் வந்தார்கள். அவர்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போய் விட்டார்கள். அவர்கள் ஊடாக பேசப்பட்ட காரியங்கள், சொல்லப்பட்ட காரியம் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது முக்கியமானதாக காணப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியிலே ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசிக்கப் போகிறோம். நீங்க கடந்த காலத்திலே நீங்கள் வாசித்தாலும், இந்த செய்தியை கேட்டிருந்தாலும், ஆண்டவர் ஒவ்வொரு காலங்களிலும் காலத்துக்கு காலம் இந்த காரியங்களை புதுப்பிக்கிறவராகவும் நம்மை அதன் பள்ளி செயல்படுத்துறவராகவும் அவர் கடந்து வந்திருக்கிறார். இசைக்கியேல் தீர்க்கதரிசிய புத்தகம் 37 அதிகாரம் வாசிங்க அம்மா, 1-2-3 வசனங்களை வாசிங்க.
கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி.
இசைக்கியேல் 37 அதிகாரம் 1 வசனம், 2 வசனம், 3 வசனம்.
கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகாத்திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன்.
ஆமென், ஆமென். இங்கே பாப்போம், வேத வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மத்தியிலே ஆண்டவர் இந்த எசேக்கியேலுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார். எதற்காக இந்த பூமியிலே உள்ள ஜனங்கள் படுகிற, இசவியல் ஜனங்கள் படுகிற பாடு, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள். இசவியல் ஜனங்கள் சொல்றது ஆவிக்குரிய ஒரு கூட்டம் இருக்கிறது இந்த பூமியிலே. அப்போ அவர்களுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் இசைக்கியேலுக்கு இந்த காரியத்தை எப்படியாக நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும், எப்படியாக அவருடைய வாழ்க்கை அமைய வேண்டும், எப்படியாக இந்த பூமியிலே அவர் நடந்து கொள்கிறார் என்பதை தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் காண்பிக்கின்றார். எப்படியாக காண்பிக்கிறார்? கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தினார். என்ன செய்கிறார்? முதலாவது, கர்த்தருடைய கை அவர் மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்கு உள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாக இருக்கிறது. ஆவிக்குரிய ஒரு காரியத்தை, அதாவது யூத ஜனங்கள், அது மட்டுமல்ல தேவனுடைய எருசலேம், ஆண்டவர் அந்த இடத்திலே வந்த பொழுது அங்கே பார்க்கின்ற பொழுது தேவனுடைய ஜனங்கள் சிதறப்பட்ட சூழ்நிலையிலே, பலனற்ற சூழ்நிலையிலே, உடைந்து போன சூழ்நிலையிலே, அல்லது வேதனையான ஒரு சூழ்நிலையிலே, ஒரு துக்கமான சூழ்நிலையிலே, ஆசீர்வாதம் அற்றவர்களாக காணப்பட்ட பொழுது தீர்க்க தரிசிக்கு அதை உணர்த்தினார். அவர்கள் என்ன நிலையில இருக்கிறார், என்ன நிலையில இவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களை பார்க்கின்ற பொழுது, அவருடைய முகங்களை பார்க்கிற போது வெளிச்சமாக தெரிகிறது. அவருடைய இருதயங்கள் வேதனையும் துக்கமும் கண்ணீரும் கம்பளமுமாக காணப்படுகிறது. அதற்கனாக இந்த தீர்க்கதரிசியை கொண்டு போய் மனிதர்களை பார், முதலாவது என்ன செய்கிறார்கள், கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது, கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாக இருந்தது. அவைகள் மிகவும் வாசிங்க சிஸ்டர்,
அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன்.
ஆமென். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவர் தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இங்கே பார்க்கிறோம், இந்த எலும்புகள் யார் என்பதை 11வது வசனத்திலே, அதே அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்க, 12. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார். மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார். அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, எங்கள் அடுத்த வாசிங்க, நம்பிக்கை அற்று போயிட்டு, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். அவிசுவாசமான வார்த்தைகளை அந்த ஜனங்கள் பேச தொடங்கினார்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறோம், ஆண்டவர் சமூகத்திலே ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காய்வான ஒரு காரியம், அவிசுவாசமான காரியம், நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய பேச்சுக்களிலே, நம்முடைய சிந்தனைகளிலே, அநேகருடைய வாழ்க்கையிலே அவிசுவாசமான காரியம், நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், நாங்கள் அதாவது உலர்ந்து போய்விட்டோம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம், வியாதிஸ்தர்களாக இருக்கிறோம், தொல்லை பிடித்தவர்களாக இருக்கிறோம், விழுந்து விழுந்து எழும்பிக் கொண்டே இருக்கிறோம், ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி, இன்றைக்கு ஆவிக்குரிய ஜனங்கள், தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தால் அப்படி பரவாயில்லை, ஆனா ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையிலே இப்படி அநேக தோல்வியான உணர்வுகளும், அநேக தோல்வியான பேச்சுகளும், அநேக அதாவது வேதனையான காரியங்களும் இருக்குமா இருந்தால், ஆண்டவர் சொல்லுற ஒரு காரியம், நாம் ஆண்டவருக்கு சரியான வழியிலே ஆவிக்குரியவர்களாக வெளநடைந்து தேவன சமூகத்திலே தேவனை ஆராதித்து தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சியா இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய வருகையிலே நாம் கர்த்தருடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் உங்களிலே தங்கியிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ரோமர் 8:12 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் உங்களிலே சரீரத்திலே இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் ஒவ்வொருவரிலும் தங்கி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்ப ஆவியானவர் ஒவ்வொருவரிலும் தங்கி இருப்பமா இருந்தால் நாம் அதாவது ஆசீர்வாதமான வாரிய காரியங்களை மட்டும் பேசுவோம், ஆசீர்வாதமான காரியங்களை மட்டும் நினைப்போம், நன்மையான காரியங்களை மேற்றுவோம், தோல்வியான காரியங்களை நாம் பேசவோ நினைக்கவோ சிந்திக்கவோ கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து விலக்கி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியான காரியங்களை பேசுகிற ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் உயிருள்ள ஜனங்கள் என்பதை, அவிசுவாசமான நன்மையான உயிருள்ள காரியங்களை நாம் பேச வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 11வது வசனத்திலே சொல்லப்படுறது, நாங்கள் எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போகிறது, எங்கள் உயிர் அற்று போகிறோம், நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று தோல்வியான காரியங்களை பேசுவதன் நிமித்தம் நாம் சாட்சிகள் என்று நாம் காண்பிக்க முடியாது, நாம் ஜீவனுள்ள தனங்கள் என்று காண்பிக்க முடியாது. கர்த்தருடைய வருகையிலே நாம் கைவிடப்படுகிற ஜனங்களாக காணப்படக்கூடாது. ஆகையினாலே மற்றவர்களோடு பேசுகிற பொழுது அபிவிசுவாசமான வார்த்தைகளை பேசாமல் ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமானதாக இருக்கிறது. இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு என்ன ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னார். அவரை என்ன நோக்கி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உரையம்மா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தரோ ஆண்டவர் தேவரே நீர் அறிவீர். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்ப இந்த உலர்ந்த எலும்புகள் தானாக எழுந்து நிற்க முடியாது. உலர்ந்த எலும்புகள், நாங்கள் சோர்ந்து போனோம் அல்ல விழுந்து போனோம் அல்லது சுவமீனம் உடையவர்களாக இருக்கிறோம் அல்லது தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி தானாக எழுந்திருக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, அந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் இந்த இழந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறது. அதற்காகத்தான் நீங்க தேவ சமூகத்திலே வருகிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தியானிக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அபிஷேக வல்லமை நம்மை கடந்து வரும். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு அளவு இயேசு என்று சொல்லுகிறீர்களோ, எவ்வளவுக்கு இயேசுடைய நாமத்தை சொல்லுகிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு துதிக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவுதான் அபிஷேகம் நம்மை நடத்தும், நம்முடைய சிந்தனைகளை நடத்தும், நம்முடைய பிள்ளைகளை நடத்தும், நம்முடைய நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அது நம்மை நடத்தி செல்கிறதா இன்றைக்கு இல்லை. இல்லை, மடிந்து போகிறோம், மடிந்து போகிறோம், செத்து போகிறோம், செத்து போகிறோம். உயிரோடு அது இருப்பதை பாருங்களும், செத்து போவது நல்லது. கடந்த நாட்களில் ஒரு சகோதரி சொன்னார்கள், அவர்கள் சுவிட்சர்லாந்து டெலிபோன் எடுத்தார்கள். ஆண்டவரே, நான் அவர் சொன்னார், அவர் சொன்னார், பாசரையா, நான் உயிரோடு இருப்பதை பார்க்கலும் செத்து போவது நல்லது. சொந்த வீடை வாங்கினேன் சுவிட்சர்லாண்டில், பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறது, மூன்று பிள்ளைகள் இருக்கிறது. கடன் தொல்லை கணவன் வந்து வீடு வாங்கன்னு சொல்லி ஓடி 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 உழைச்சு கடன் தொல்லை உண்டு. கடன்காரன் வந்து வீட்டையும் கொண்டு போய் வீட்டான், பேங்க் வந்து வீட்டை எடுக்க போகிறது. இப்படியான சூழ்நிலை, நான் செத்து போறது நல்லது என்பதை நான் முடிவெடுத்துட்டேன், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளை நல்ல சபையில இருந்தவர்கள், அதுவும் சுவிட்சர்லாந்தில் ஒரு பெரிய சபையில இருந்தவர்கள், அவர் சொன்னார், நான் செத்து போறது நல்லது. ஏன் என்று சொன்னா, நான் இவ்வளவு பணத்தை சம்பாதித்தேன், ஓடி 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 சுழல் சுவிட்சர்லாந்தில் ஒரு நாள் வேலை செய்தா நான் நினைக்கிறேன், அங்கே ஒரு ஆட்சி வேலை செய்தா, அந்த அவர் சாதாரண ஒரு வேலை செய்தாலும், அதாவது 4,500 ரூபா 800 ரூபா அவங்களுக்கு சம்பளம், இவ்வளவு சம்பளம் எடுத்தும் இலங்கையில போய் வீட்டை கட்டி விட்டு இங்கேயும் வீட்டை வாங்கி விட்டு நான் செத்து போறது நல்லது என்று சொல்லி, அதாவது அபிவிசுவாசமான வார்த்தைகளை அந்த சகோதரி சொல்லிக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்தது, நமக்கு தந்தது, அதாவது நல்ல சுகபலத்தை தந்திருக்கிறார். இந்த கொன்ற கொரோனா வந்து, கொள்ள நோய் வந்து ஜனங்களை அள்ளி கொண்டு போய்விட்டார்கள். கொள்ள நோய் வந்து அநேகருடைய சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது, நான் சுகமா இருப்பது, நம்முடைய சந்ததி பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதம் இருப்பது, இனி வரப்போகிற சந்ததி எல்லாம் நன்மதியா இருப்பது உங்களிலேதான் தங்கி இருக்கிறது, ஒவ்வொருவர்களும் தங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும். உன்னுடைய நீ ஆண்டவருக்கு செய்கிற பணி, ஆண்டவருக்காக கொடுக்கிற, போய் போய் இவங்க காணிக்கை கேட்கிறாங்களே, நெருக நெருக அங்க ஊடு இங்க ஊடு என்று சொல்லிக் கொண்ட, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிற காரியம், நீங்க சிறிய சிறிய காரியங்களை செய்கிற பொழுது அது பரலோகத்திலே உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொண்டது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தந்தான். கவலைப்படாதீங்க. ஆமென். அதனாலே என்னுடைய விசுவாசத்துல இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிப்பதற்கு யாரோ ஒரு 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 பொங்க அல்லது ஒரு மில்லிகிராம் அந்த காலத்திலே இது 85-86 நடந்த காரியத்தை நான் இப்ப என்ன சொல்றேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அவர் ஆரம்பத்திலே வந்து சொன்ன பொழுது எனக்கு பயம் வந்துட்டது. ரெண்டாம் முறை அந்த இடத்துல வந்த பொழுது நான் போய் டாய்லெட்டுக்குள்ளே டாய்லெட்டை அடைச்சு கொண்டு இருந்துட்டேன். இது 87-86 அந்த காலத்தில் இந்த சுவிசேகத்தை இன்றைக்கு அந்த சுவிசேகத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டுட்டு ஓடினாலும் திருப்பி 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 கேட்டபடியினாலே என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். சுவிசேகத்தை எல்லா இடங்களிலும் போய் நான் பெரிய படித்தவனும் அல்ல, பட்டதாரியும் இல்ல, பிஷப்பும் இல்ல, பெரிய பைபிள் கொலைச்சிலை போல் டிகிரி எடுத்தவனும் இல்ல. சரியா, இது திருப்பி 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 கேட்டு 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 வாசித்து வாசித்து இன்றைக்கு அந்த அனுபவத்திலேதான் இந்த சத்தியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? அன்றைக்கு சொன்னது நான் என்னுடைய சாட்சியாகத்தான் இந்த இடத்திலே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் கடந்து போய்விட்டார்கள், அவர்கள் பேசுகிற காரியங்கள் சொல்ற காரியங்கள் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் வரப்போற சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என்ன பார்ப்போம்? உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 5வது வசனம் வாசிங்க.
கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன்.
ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை நீங்க கேளுங்க, இந்த வசனத்தை கேளுங்க. பாசரை பார்க்காதீங்க, பிரசங்கிக்கிறவரை பார்க்காதீங்க, ஆனால் இங்க வசனத்தை மட்டும் நாம் கேட்பவனும் சபைகளிலே தேவனுடைய பிள்ளைகள். ஆமே. முகத்தை பார்க்க கூடாது. இயேசு சொன்னார், பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலே இருந்து பேசுகிறபடினால் நீங்க கவலைப்படாதீங்க. எரேமியா சொன்ன, நீ எரேமியா இடத்துல ஆண்டவர் பேசுற பொழுது சொன்னார், நீ சின்ன பிள்ளை என்று சொல்லி சொல்லாத, நீ சின்ன பிள்ளை என்று சொல்லி சொல்லாத. சரியா, உனக்குள்ளே நான் ஆவியை வைத்திருக்கிறேன், நீ பெரியாள். ஹல்லேலூயா. ஆகினாலே தாயின் மடியில் இருக்கிற பொழுது நான் என்னை தெரிந்து கொண்டேன். எரேமியாவை ஆண்டு சொன்னேன், பரிசுத்த ஆவியான வரும் பொழுது பிள்ளை நடந்து யூதையாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ சிலர் 1:8 வாசிங்க சொல்லுங்க.
அப்போ சொல்லுங்க, Wenn der Heilige Geist auf euch kommt, werdet ihr Kraft empfangen und ihr werdet in ganz Judäa, in Samarien und bis ans Ende der Welt werdet ihr Zeugen sein. Das steht da geschrieben.
Halleluja! கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஒரு காரியத்தை அவர் அடுத்த வசனத்திலே அவர் சொல்லிக் கொடுத்தார். ஒரு காரியத்தை நீங்கள் அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முக்கியமான ஒரு சம்பவத்தை, ஒரு வசனத்தை ஆவியானவர் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சொல்லிக் கொடுத்தார். அது என்ன வசனம்? 6வது வசனம். நான் உங்கள் மேல்
நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார்.
நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, இந்த நரம்புகள் இங்க இருக்கிறீங்களா? எலும்புகள் எல்லாம் இதுக்குள்ள சோர்ந்து போயிட்டு, எலும்புகள் எல்லாம் நடக்க முடியாம அப்படியே கிடக்குது. ஆனா நரம்புகள் இந்த இடத்துல இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. நான் உங்களை நரம்புகளை சேர்த்து, இந்த நரம்புகள் தான் செபிக்கிற கூட்டம். நீங்க இங்க பாசிங் பிரியதுக்கெல்லாம் அநேக நான் கேள்விப்படுறேன். நான் வராவிட்டாலும் நான் அதை அனுப்பிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். கேள்விப்பட்டு பாசிங் பிரியருக்கு நீங்க அநேக நரம்புகள் வந்து கொண்டிருக்கிறீங்க, வர வாஞ்சிக்கிறீங்க. இந்த நரம்புகள் தான் முக்கியமானது சரீரத்துல. ஹல்லேலூயா. நரம்புகளை செபிக்கிற ஜனங்களை சேர்த்து, உங்களோட குடும்பத்துல பிரச்சனையா உன் சந்ததியில பிரச்சனையா அல்லது உன் தேசத்துல பிரச்சனையா சபையில பிரச்சனையா என்ன செய்ய வேண்டும்? நரம்புகளை சேர்த்து, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாகி. மாம்சம் அங்க இருக்கு சொல்லுங்க. மாம்சத்தை பற்றி நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஜோவான் அதிகாரம் எழுதுங்க, 12:12.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள்.
இந்த மாம்சம் என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் சத்தியத்தினாலும் கிருபையினால் நிறைந்தவராய் மனிதருக்குள்ளே வாசம் பண்ணார். அதுதான் இயேசு. அப்ப நரம்புகள், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி. இயேசு வர வேண்டும் நரம்புகளுக்குள்ள, பக்கத்துல இயேசு வர வேண்டும். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி. மாம்சம் என்று சொல்றது இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. உங்களை தோளினாலே மூடி உங்களை உங்களிடத்திலே ஆவியை கட்டளையிடுவேன். உங்களை தோளினாலே மூடி. சரீரம் இருக்கிறது, சரீரத்துக்கு மேற்பகுதி தோல். இந்த தோல் இல்லாவிட்டால் எலும்போ சரீரங்களோ அல்லது மாம்சமோ இயங்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாத மனிதனுடைய சரீரத்திலே தோல் இருக்கிறது. இந்த தோலை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது தேவனுடைய அன்பை குறித்து சொல்லப்படுகிறது. தோளினாலே மூடி, நான் உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்றது. அப்ப மூன்று காரியங்கள் வாசிக்கிறோம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, ஜப வீரர்களை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாகி. இயேசுவை கூப்பிட்டு உங்களை தோணினாலே மூடி, தேவ அன்பினாலே மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். தேவனுடைய ஆவியை எப்பொழுது வருகிறது? தோல் இருந்தாலும், நரம்புகள் கூடி இருந்தாலும் அல்ல எலும்பு இருந்தாலும், ஆவி அங்கே கட்டளையிட்டால் ஜீவ ஆத்மாவாக நான் வர முடியாது, நீங்கள் வர முடியாது. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முக்கியமானது பரிசுத்த ஆவியானவர் இந்த பேசுற ஒரு காரியம் என்று சொன்னால், உங்களுடைய ஆத்துமாக்களை உயிரடைய பண்ணி ஆத்துமாக்களை உரிமீற்றியை அபிஷேகத்தை கொண்டு வர வேண்டுமா இருந்தால் நரம்புகளை கூட்ட வேண்டும். பக்கத்துல வீட்டுல இருக்கிற நரம்புகளை கூட்டுங்க. ஆமேன். எலும்புகள் எட்டத்துல போனாலும் இந்த எலும்புகளை கூப்பிடுங்க. இன்றைக்கு எலும்பு ஒரு பக்கத்தால நிக்குது, நரம்பு ஒரு பக்கத்துல நிக்குது. சரியா? என்ன சரிதான் சொல்லணும். எலும்பு ஒரு பக்கத்தால நிக்குது, நரம்பு ஒரு பக்கத்தால நிலைக்கு, ஆவி ஒரு பக்கத்தால நிலைக்கு. இங்க தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்ட காரியம் இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சபையிலும் நிறைவேற வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேணுமாண்டா இந்த நரம்புகள் எல்லாம் ஒன்று சேரணும். நரம்புகள் விட்டு போயிருந்தா, இந்த எலும்புகள் எட்டு போயிருந்தா, இந்த நாளும் அதாவது வித்தியாசமாக இருந்தால் அங்கே அபிஷேகமோ உயிர் மீட்சியோ ஆசீர்வாதமோ கிருபையோ ஒரு நாளும் நம்மை சூண்டு கொள்ள முடியாது. இங்கே அந்த வசனத்தை, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினாலே மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைந்தேன். வாசிங்க. நான்
தீர்க்க தரிசனம்
உரைக்கையில்
ஒரு
இரைச்சல் உண்டாகி, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தங்கள் தங்கள் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. என்ன நடந்தது தீர்க்க தரிசனம் உரைக்கிற பொழுது? எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையிலே ஒரு இரைச்சல் உண்டாகி. அப்போ சிலர் 2வது அதிகாரம் 1வது அதிகாரங்களில் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து ஜூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர். பலனடைந்து நரம்புகள் அதாவது எலும்புகள் எல்லாம் ஒன்று கூடுகிற பொழுது என்ன நடக்கிறது? அந்த குடும்பத்திலே, அந்த அந்த சபையிலே, அந்த சந்ததியிலே, அந்த தேசத்திலே, அதாவது ஜப வீர நரம்புகள் எல்லாம் கூடி செபிக்கிற பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது. அதுதான் பில்லி கிராமத்தை தேடி இங்கே அநேக இடத்திலே அந்த விசுவாசிகளா இருந்த நரம்புகள் எலும்புகள் எல்லாம் இங்கே சிதறப்பட்டு இருக்கிறது. யூரோப்பிலே சுவிசேகம் அறிவித்தது போல நான் வரைந்த வரையில் இவ்வளவு நாட்கள்ல அறிவித்தது போல வேறு எந்த யூரோப்பில் எந்த ஒரு தேசத்திலும் எந்த வட்டாரத்திலும் சுவிசேகம் அறிவிக்கவில்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ கண்டுகொண்டிருக்கிறீர்களோ யூரோப்பில் உள்ள அநேக தமிழர்களுக்கு சுவிசேகம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த நரம்புகள் எல்லாம் வேறு வேற நிற்கிறது. இந்த எலும்புகள் எல்லாம் உடஞ்சு 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 காணாமல் போயிட்டு எல்லாம் இன்றைக்கு செத்த சூழ்நிலையில இருக்கிறது. அதற்காகத்தான் பில்லி கிராம் இங்க வர்றார். அதுக்கு இப்ப நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க, இந்த நரம்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும், இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேரணும். அப்ப இந்த இந்த என்ன நடக்குது அந்த வசனம் கடைசி, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட செலுத்து கொண்டு, ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. கணவன் ஒரு இடத்துல, கணவன் அங்க, அதாவது சுட்காட்டுல, இங்க மனைவி இங்க இங்க இன்னொரு தேசம், மனைவி இன்னொரு இடத்துல, கணவன் தேசம், பிள்ளைகள் இந்த நரம்புகள் எல்லாம் ஆவிக்குரிய காரியங்களே ஒன்று சேர வேண்டும். எலும்புகள் எல்லாம் இருந்தது. அப்போ இந்த நரம்புகள் எல்லாம் தன் தன் எலும்போட, தன் தன் நரம்போட இது ஒன்று சேர்ந்தது. ஆண்டவருடைய தீர்க்கதரிசி எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னது, இன்றைக்கு ஒன்றன்ற எல்லா திசைகளில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி பில்லி கிராமுடைய கூட்டத்துக்கு வரப்போறார்கள் என்று. எனக்கு இந்த நோட்டீஸ் எல்லாம் நான் பார்த்தேன், எனக்கு பெருசா ஒன்னு சொல்ல இல்லை யாரும். ஆனாலும் நான் திருப்பி இந்த செய்திகளை கேட்கிற பொழுது, இந்த நரம்பெல்லாம் இந்த எலும்பெல்லாம் ஒன்று கூறுறதுக்கு ஆண்டவர் இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர்றதுக்கு, தமிழ் மக்கள் மத்தியில சுவிசேகம் அறிவிக்க முடியாத ஒரு சூழலாம். அநேகர் இந்த நாளும் செய்தியை கேட்ட ஜனங்கள் எல்லாம் பின்னடைஞ்சு சோர்வடைந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இந்த நரம்புகள் எல்லாம் ஒன்று சேர்ற பொழுது என்ன நடக்கிறது? எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்றது, எல்லாம் தன் தன் எலும்போட, தன் தன் நரம்போட இதெல்லாம் வந்து ஒன்று சேரப்போகுது. இந்த சொந்தக்காரர் என்றாலும் வந்து எங்கெங்க சுட்காட்டுல இருக்கிறவனும் உங்க பரிசுல இருக்கிறவனும் சந்திக்க போற ஒரு இடம் தான் இந்த கூட்டம். நான் கூட்டத்தை பற்றி பேச இல்லை, ஒருவேளை அந்த இடத்துல போனாலும் உங்களோட சொந்தக்காரரை கண்டுகொள்ளலாம், ஆறு ரச்சிக்கப்பட்டிருக்கான், உடனே சுவிசேகத்தை சொல்லுங்க. ஏன் அங்க கூட்டப்படுகிறது? அந்த நலம்பு அங்க வரும், இந்த எலும்பெல்லாம் அங்க வரும். அந்த இடத்துல சுவிசேகத்தை ஒன்று கூறுற இடத்துல ஆண்டவருடைய செய்தியை, நன்மையான செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேவன் இந்த திட்டத்தை இந்த இடத்துல இந்த வட்டாரத்தில் கொண்டு வந்திருக்கார். ஆமேன் சொல்லுறீங்களா? நரம்பெல்லாம் அங்க வரும், தந்தன் எலும்போடியாவது அண்டைக்காவது ஒரு வருஷத்துக்கு ஒரு சொந்த சகோதரனை கண்டு அந்த சுவிசேகத்தை அறிவிங்க. உங்களுடைய அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் இயேசுவை பற்றி அந்த இடத்துல போய் சொல்லுங்க. நீங்க போறது அவர்களை சந்திக்கிறது இல்ல, பாட்டி வைக்கிறதுக்கல்ல, அல்லேலூயா டீ பாட்டி போடுறதுக்கும் ரொட்டி பாட்டி போடுறதுக்கும் அல்ல. கூட்டங்கள் ஆண்டவருடைய செய்தியை நீங்க அந்த இடத்துல ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய பிள்ளைகளும் குடும்பங்களும் சுவிசேகத்தை அறிவிப்பதற்காக, இயேசுவை பற்றி சொல்வதற்காக. ஏனென்றா இனி கொரோனா போயிட்டு எச்சரிப்பு நியூயோர்க் எல்லாம் மூடி போய் கிடக்கிறது. மூன்று மடத்தியாலத்திலே நியூயோர்க் பட்டினம் மூண்டு போய், அதாவது தாழப்பட்ட சூழ்நிலை, அங்க பூமி அதிர்ச்சி வந்து எல்லாம் மூண்டு போன சூழ்நிலையிலே ஜனங்கள் உயிர்கள் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்று நான் இந்த செய்தியிலே கேட்டுக்கொண்டிருந்தேன், பார்த்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, இதை விட கொரோனாவும் சரி சூறாவளியும் சரி, நம்முடைய இந்த செய்தியை இந்த நாட்களிலே பொழுது நாம் இந்த நாட்களிலே ஆயத்தமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண, சுவிசேகம் அறிவிக்க, தேசத்திலே இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கத்தான் கர்த்தர் உங்களை, நீங்களும் அந்த சுவிசேகர்களாக, நீங்களும் சத்தியம் அறிவிக்கிறவர்களாக, நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் அயல்களும் அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேவ ஆவியான இந்த வசனத்திலே என்னை காண்பித்தார். எப்படி சுவிசேகம் அறிவிக்கலாம்? நரம்புகள் சேர வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தை விட்டு எலும்ப நீங்க தான் கூட்டிக் கொள்ளணும், பக்கத்து வீட்டு நிரம்ப நீங்க தான் கோர்த்து கொள்ள வேண்டும். வலை அமைப்பிலே இந்த டெலிபோன் இந்த செய்திகள், அப்ப பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியாம நீங்க சுவிசேஷம் அறிவிக்க முடிய முதல் பக்கத்து வீட்டு பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து. யார் ஐயா உனக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி தந்தது? இயேசுவை பற்றி சொல்றதுக்கு நீ யார்? சரியா, எனக்கு ஒரு சகோதரர் கூப்பிட்டு எனக்கு அறிமுகமானவர் இலங்கையிலே இருந்த அறிமுகம், அவர்கிட்ட போய் அவருக்கு நான் சொல்ல பொழுது அவர் சொன்னார், இயேசுவை சொல்றதுக்கு நீ யார்? என்ற மனைவி கத்தோலிக்க குடும்பத்துல இருந்து வந்தவர்கள், நீ எங்கேயோ சைவ கோவில்ல நின்று போட்டு வந்தனே, இயேசுவை பத்தி சொல்றதுக்கு நீ என்ன படிச்சிருக்கிறேனா? என்ன படிச்சுட்டு வந்த எனக்கு சொல்றேன்ட்டு என்ன வெளியில பிடிச்சு தள்ளிடான். சரியோ, அவர் சொன்னார், நான் இந்த பிள்ளைகளுக்கு தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெரிய வித்தைகளை கட்டுகிறேன். மகளைய பாவன்னு சொல்லி 10 வயது பிள்ளைய கூப்பிட்டார், அது ஒரு பொம்பளை பிள்ளை. இன்னொரு சொன்ன ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துல ஓடி வந்தான் பின்னுக்கு இருந்து ஒரு மகன் வந்து, நீங்க படிச்ச வித்தியை இருக்கா காட்டுங்க பிள்ளைகளை கூப்பிட்டு. நான் ஒரு நடுவில் ஒரு ஸ்டூல்ல இருந்தேன், எனக்கு தேத்தி ஒன்று ஒரு சகோதரி தேத்தண்ணி கொண்டு வந்து வச்சிருந்தாங்க, அந்த நீங்க காட்டுங்க சுணங்காம காட்டுங்கன்ற. ரெண்டு பிள்ளைகளும் கராட்டி அடிக்க துவங்கினாள், இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு, இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல வாயிருந்து அந்த பக்கத்துல இருந்து எனக்கு மொட்டை தலையா இருந்தபடியே நான் பக்கத்துல இருந்துட்டேன். கத்தருக்கு சோத்துறேன். இன்றைக்கு கராட்டிக்கு அவங்களோட பிள்ளைகளை விட்டுருக்கீங்க. இன்றைக்கு நல்ல பிள்ளைகள் நாம் இந்த வந்த செய்தியை கேட்கணும். கராட்டி அடிக்கிறதுக்கு ஆண்டவர் சமூகத்துல வர இல்லை. சரியா, நீங்க ஜீவன் உள்ள பிள்ளைகள், ஜீவாதிபதியை சொல்ல பற்றி சொல்ல வேண்டியவர்கள், படிக்கிற பாடசாலைகளிலே நண்பர்களுக்கு போகிறவர்கள் வந்தவர்கள் இருக்கிறவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தை அவர்கள் காண்டு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம். உங்களுக்குள்ளே இருக்கிற, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை உலகத்தார் காண்ட வேண்டும். பேசுகிற காரியங்களை பார்த்து, உங்களோட பிள்ளைகளை பார்த்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். சரியா, நான் ஒரு 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 யாரையும் புண்படுத்தவோ அல்லது வேதனைப்படுத்தவோ என்னுடைய விருப்பமும் அல்ல, என்னுடைய தொழிலும் அல்ல, என்னுடைய நோக்கமும் இல்லை. ஆகினாலே என்னுடைய அனுபவத்தை மட்டும் இந்த வேத வசனம் நான் படித்தபடியினாலே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சத்தியம் அறிவிக்க வேண்டும். ஒரு சகோதரன் இந்த இடத்துல இருக்கிறார், அவர் பேசுகிற பொழுதுதான் சுவிசேஷத்தையே பேசிக் கொண்டிருந்தார். அவரை காண இல்லை. இப்ப நான் ஆராதனை முடிவில் சில நேரம் சந்திப்பேனோ ஒன்று தெரியல. சுவிசேஷத்தை 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 தான் அறிவிக்கிற ஆட்களுக்கு தான் எதையும் செய்வேன்னு சொல்லி சொன்னார். சுவிசேஷத்தை அறிவிக்கிற யார் இருக்கிறானோ அவருக்காக நான் எதையும் அர்ப்பணிக்க தயாரே இருக்கிறேன். அவர் விசுவாச அறிக்கிற சொல்றார். இயேசுவை பற்றி அவருக்கு பிரசங்கிக்க தெரியாட்டி ஆனா சுவிசேஷம் அறிவிக்கிறவனை அவர் கனம் பண்ணுகிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். கர்த்தருக்கு சூத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமா இந்த வசனத்தை, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோணிலாலே மூடி உங்களின் பாவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் சொன்னார். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்துக்கு சுவிசேஷம் எப்படி அறிவிப்பது என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறது? எப்படி இயேசுவை சொல்லுகிறது? நீ எலும்பா இருக்கிறதாயா அல்ல நிரம்பா இருக்கிறாயா அல்ல ஆத்துமா வெளியில நிக்கிறதா உள்ள நிக்கிறதா நமக்கு தெரியாது. நீங்க ஆண்டவர் சத்தியத்தை நீங்க அந்த வசனத்தை நீங்க எடுத்து வேத வசனத்துல, நான் உங்கள் மேல் நரம்புகளை வைத்து நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோடினாலே மூடுவேன். நான் உங்களை உங்கள் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினாலே மூடி. யார் சொல்றார்? கர்த்தர் தீர்க்கதரிசி எசேக்கியேலுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்னன்னு சொல்லி ஒரு பாடத்தை சொல்றார். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினாலே மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். ஆமென். இந்த வார்த்தைகளை உங்களுடைய நீங்கள் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் இது என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன இருக்கிறது என்பதை நீங்க
நான் பேசுறதே உங்களோட என்னுடைய பாசை, அதாவது நான் பேசுற காரியம் உங்களுக்கு விளங்குதோ என்ன தெரியாது. அநேகர் விளங்காத என்னண்டா இங்க நிறைய பேர் தமிழை மறந்துட்டீங்க. அப்படியா சிஸ்டர், நீங்க நல்லா வாசிக்கிறீங்க. கத்தர் நம்மை கொண்டு வந்தது இந்த தேசத்துல, இந்த தேசத்து ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு அநேக சபைகள் முல்காமில் இருந்து இங்க இருந்து பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கிடக்கு. இவைகளுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காகத்தான் இலங்கை இந்திய பிள்ளைகளை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நீங்க நம்புறீங்களா? யாராவது சுவிசேஷம் அறிவிக்கலீங்களா? யாராவது இங்க இருக்கிற இந்த வட்டாரத்துல இருக்கிற இந்த தேசத்தை எங்களை போஷிக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? அதுக்காகத்தான் இந்த நரம்புகளை கூட்டி செய்திருக்கிறார் ஆண்டவர். அப்ப நாங்கள் வித்தியாசமான ஜனங்களாக காணப்படுவோம். நீங்க போனீங்கன்னா முல்க சிட்டியில நான் இருக்கிறேன், காலையில 7-8 மணிக்கு நீங்க எல்லாம் உங்களோட அனுபவத்துல கண்டிருப்பீங்க. எங்களை விட இந்த ஆப்பிரிக்கா தேசத்துக்கு விசுவாசம் இருக்கிறது. எங்களை விட ஒன்றும் தெரியாதவனுக்கு 3 பேர் நிப்பினும், ஒன்று நடுவிலே ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ, அங்காலே 2 பொம்பளையும் நிப்பினும், ஒவ்வொரு வானப்பிலும் நீங்க பார்த்து கொண்டிருப்பீர்கள். 3 பேர் சுவரோடு நிப்பினும். காலமில் 8 மணியிலிருந்து பின்னேறம் 6 மணிக்கு வேலைக்கு போனா எவ்வளவு இங்க 10 ரூபாயோ என்னவோ தெரியாது எனக்கு. நான் இங்க வேலை செய்த காலத்துல எனக்கு தெரியும், இப்ப காலம் தெரியாது. இப்ப வேலை இல்லாத சனம், வேலையே இல்லாமல் இந்த புத்தகத்தை வச்சுக்கொண்டு, ஏதோ ஒரு புத்தகத்தை வச்சுக்கொண்டு 3 மணித்தியால நிக்கிறாங்க ஒவ்வொரு வானப்பிலும். நீங்க வந்த வானப்பில் போற வானப்புல கண்டிருப்பீங்க. சரியா, 3 பேர் நிப்பினும் ஒன்றும் பேச மாட்டோம். அவங்க தண்ணி குடிக்கிறாங்க, பொம்மை மாதிரி நிக்கிறாங்க. தண்ணி குடிக்கிறாங்களோ சாப்பிடுறாங்களோ என்ன வண்டு கொள்ள முடியாது, பேசாம நிக்கிறாங்களோ ஒரு கடதாசியை பிச்சுக்கொண்டு. நாங்க அப்படியான ஆட்கள், ஆவிக்குரிய ஜனங்கள் தட்டி ஓடி துண்டு பிரசுரத்தை கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆனா நீங்க தான் இந்த சபையிலே கொண்டு ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஆமென் சொல்லுவேமா. எனக்கு கொஞ்சம் தூரம், அதான் இந்த காதை கொண்டு அடைச்சு வச்சிருக்கிறேன். நீங்க பேசினா அந்த ஆமென் சத்தம் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தை இப்ப ஒரு கூட்டம் நடக்க போது இப்படி ஒரு ஆவிக்குரிய சபையதுக்கு நீங்க வாருங்க சொல்லி வார சனங்களை சபைக்கு ஆத்துமாக. கிறிஸ்துமஸ் நாளையில கிறிஸ்துமஸ் நாட்கள் வரப்போகிறது. அப்ப ஆத்துமாக்களாலே சபை நிரம்ப வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆத்துமாவை தன்னிலும் நீ ஆதாயம் பண்ணாமல் போக முடியாது. நான் ஓடி ஓடி ஓடி, சரியா நடந்தாலும் ஏதோ கத்தருக்கு ஓடி 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 சுவிசேஷம் அறிவிப்பதில் எனக்கு ஒரு பாரம். ஏனென்றா அதை கற்று சொல்லி தந்தவங்க என்னுடைய பழைய பரிசுத்தவான்கள் மோசேக்கள் தீர்க்கதரிசிகளோட அது போயிட்டாங்க. ஆனா இப்பவும் இருக்கிறாங்க. அவங்கள வழியில நான் கற்றுக்கொண்டபடியினாலே கேட்டபடியினாலே இன்றைக்கு திரும்பவுமாக இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். எப்படியாயிலும் நானும் மனைவியுமோ என்றால் கத்தருடைய கத்தர் தந்த காரில் ஏறி வருவோம்னு சொல்லி விரும்பாமல் பக்கத்து வீட்டுக்காரனையும் ஏற்றி கொண்டு வருவேன். பக்கத்து வீட்டுக்காரனையும் வா ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வாங்க. சோத்திரம், இப்ப கத்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒவ்வொரு கையிலும் நல்ல பாக்காட்ட தந்துருக்க, 49 ரூபாய்க்கு உலகம் எல்லாம் சுற்றலாம். ஆனா 49 ரூபாய்க்கு உலகம் எல்லாம் சுத்தலாம். கத்தர் தானே, கத்தர் உங்களை இவ்வளவு தூரம் நம்மை ஆசீர்வதி வச்சிருக்கிறாரு. சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்ல, பொக்கத்துக்குல ஒன்று இருக்குது, அதை கொண்டு ஓடு ஓடு ஓடுண்ட ஓடல அப்படி நினைக்காதீங்க. ஓடுறேன்டா, இப்படி ஒரு ஆத்துமாவை பிடிச்சுண்டு வர்றதுக்கும் அதுக்காக ஓடுங்க. வேற ஓட்டம் டோட்மன் கடையில போய், சரியா நேற்று சொன்னா இங்க கதைச்சு கொண்டிருக்க ஏற்றுக்கணும், டோட்மன் கடையில புதுசா வந்திருக்கு. சரியா, கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல உணவு பண்டங்களை எல்லாம் ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு கத்தரிக்காயோ ஒரு மரவள்ளிக்கிழங்க வாங்கிட்டு வந்தாங்க எங்கட சீமாட்டி வீட்டுல உணர்ந்து. ஏனண்டா இது இங்க இல்லாது, ஜெர்மன்ல ஆப்பிரிக்காவில இருந்து வந்தது, நான் சுட்டு சாப்பிட போறேன். நான் என்ன தான் சொல்றேன், நம்ம தேசத்துல எல்லாம் தந்திருக்கிறாங்க. நீ விட்டுட்டு இன்னொரு காரியத்தை விட்டுட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமா தந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுவேமா. கத்தருக்கு சோத்திரம், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய செய்தியை நாங்கள் இந்த இடத்துல நான் சுருக்கமாகத்தான் பேசினேன். நான் அதிகமாக படித்தவனும் அல்ல. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெரிய காரியங்களை செய்வோமாக. உங்களுடைய நரம்புகள் எலும்புகள் எல்லாத்தையும் கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஒன்றா சேர்த்து சரியா வரப்போற நாட்களிலே நீங்கள் ஆசீர்வாதமாய் சபையிலே ஒரு பெரிய சேனையாய் இவர்கள் ஆர்கள் இவர்கள் எங்க இருந்து வந்திருக்கிறார்கள். அந்த உக்ரைன் ஜனங்களை அங்க ரஷ்யா ஜனங்களை எல்லாம் பார்த்து இந்த சிட்டியில சொல்றாங்களே இவங்களெல்லாம் இங்கே ஒரு கூட்டம் வந்திருக்கு. எங்களை பார்த்து சொல்ல வேண்டும், இதெல்லாம் தமிழ்நாட்டு கூட்டம், இதெல்லாம் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற கூட்டங்கள், இதுகள் எப்படிப்பட்டதுன்னா அல்லவலையா கூட்டம் என்று சொல்லட்டு. கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்னு சொல்லுவேமா. இவர்கள் தான் அல்லவலையா கூட்டம். என்ன தம்பியும் எங்களோட அம்மாவும் சேர்ந்து கழிச்சிட்டாங்க. என்னட்டு தெரியுமா, அவன் போயிட்டான் அல்லோலியா கூட்டத்துக்கு போயிட்டான். இந்த அல்லோலியா கூட்டத்துல நின்றபடியால தான் இன்றைக்கு நான் தப்பி இருக்கிறேன். சரியோ? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர்களை ஆசீர்வதிக்க போற நாட்கள், இனி வரப்போற நாட்கள், உலகமெங்கிலும் நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவதானிச்சு சிந்தித்து பார்க்கிற பொழுது இனி வரப்போற காலங்கள் மிகவும் பயங்கரமான சூழ்நிலைகளாக நாங்கள் நிதானித்து தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியங்களை தாங்குங்கள், சபைகளை தாங்குங்கள், ஊழியங்களை ஊழியம் செய்கிறவர்களை ஊக்குவீங்க. அதுதான் முக்கியமானது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதன் யார், அவனுக்கு எந்த விதத்திலே நம்மாலே உதவி செய்ய முடியுமோ, அவ்வளவு உற்சாகப்படுத்த முடியுமோ, அவ்வளவு திடப்படுத்தவும், அதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நீ உயிர் உள்ளவன் என்று பேர் ஒன்றும் சரத சபையின் தூதனுக்கு கத்தர் எழுந்தது. நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். ஆகையினாலே நீ விழித்துக் கொண்டு சாகரத்துக்கு ஏதுவா இருக்கிறவர்களை இஸ்திரப்படுத்து. அப்ப மற்றவர்களுக்கு, மற்றவர்களை சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு, செவிக்கிறவர்களுக்கு, கத்தருக்காக ஓடுக்கிறவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்தாசைகளை கொடுக்க வேண்டும். அது முக்கியமாக இருக்கிறது. அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதா அவரை கவனம் பண்ணுவார். எனக்கு என்ன, எனக்கு ஒரு அதை மாம்சத்துல நான் பேசவில்லை. ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்க உதவி செய்தா, ஒரு குடும்ப ஊழியம் செய்கிற குடும்பத்துக்கு நீங்க உதவி செய்தா, அது பிதாவானவர் கவனம் பண்ணுவார். அல்லேலூயா சகோதரி, நித்திரை விட்டு எழுந்திருக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. இயேசு சொன்னார், யாராவது நித்திரை உண்டா எழுந்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் வாங்க, கர்த்தர் உங்களை